போம், ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி சுவாமி. சத்திய வசனத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்தவரே, பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்தில் எம்முடைய பாதத்தண்டியில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு வாசிக்க தயவு செய்திருக்கிறீர். ஆனால் இந்த வாசிக்கிறோம் சுவாமி, அதை புரிந்து கொள்கிறதுக்கு வேண்டிய ஞானத்தை உம்மால் தான் கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தை நாங்கள் திறந்து இந்த வருகிற வாரத்திலிருந்து வாசிக்கிற வழியிலே, கற்றுக்கொள்கிற வழியிலே, கேட்கிற வழியிலே ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் அதை பதிப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் கொடுக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய சிந்தனை எல்லாம் உடைய அதிகாரத்திலும் உடைய கட்டுப்பாட்டுகளை வைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். என்னோடு கூட இருக்கிற சொன்னவரே எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தர்களே, இந்த உபாகமத்தின் புஸ்தகம் எத்தனை பேர் நீங்கள் வாசித்திருக்கிறீங்க? இதை அநேகமாக வாசிக்கிறது ரொம்ப போர் அடிக்கும் இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறப்போ. ஏன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் புஸ்தகமாக தெரியல அது. ஏன்னா நிறைய இந்த புஸ்தகத்தில் வந்து பார்க்குறப்ப நிறைய நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் இதெல்லாம் தான் வந்துட்ருக்கோம். ஆகையால் ரொம்ப சீக்கிரத்தில் இது இன்ட்ரெஸ்டாக படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏனென்றால் நம்ம சாதாரணமாக பழைய பாட்டில் படிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறப்ப நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்கிறது ஆதியாகமத்தின் புஸ்தகம் படிப்போம், அப்புறம் நியாயாதிபதிகள் படிப்போம், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள்லாம் படிப்போம். ரொம்ப அப்படியே கதை மாதிரி போயிருக்கும். ஆனால் இந்த உபாகமத்தின் புஸ்தகம் இது வந்து இதை ஒருமனே ஒரு நியாயப்பிரமாணங்கள் அடங்கியதுன்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்தா அது வந்து சரியான ஒரு கண்ணோட்டம் அல்ல. கண்டிப்பாக இதில் சட்டங்கள் உண்டு, நியாயப்பிரமாணங்கள் உண்டு, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான, மிக ஒரு சிறந்த வேத தத்துவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிற புஸ்தகம் இது. இட் டஸ் கண்டெயின் லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பட் தியாலஜிக்கலி இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் புக்ஸ் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். அப்போது நம்ம இந்த புஸ்தகத்தை படிக்கிற சமயத்தில் நம்முடைய இந்த பழைய ஏற்பாட்டின் முழு இதையும் நம்ம புரிந்து கொள்ளுறதற்கு இது அவசியமாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இதை நம்ம சரியானபடி புரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம பழைய ஏற்பாட்டை நாம் முற்றிலுமாக நாம் அதை அறிந்து கொண்டு அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது, அதை நன்றாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம இதில் இதை கற்றுக்கொண்டால் தான் புதிய ஏற்பாட்டுக்கு நாம் போகிறதற்கு மிக உதவியாக இருக்கும். இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தை நேரடியாக அப்படி பார்க்குற சமயத்தில் இட் கிவ்ஸ் அஸ் த பிரின்சிபிள்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தட் காட் டிமாண்டட் ஆஃப் இஸ் கவர்னன்ட் பீப்புள் இஸ்ரேல். இஸ்ரவேல் மக்களாகிய தேவனுடைய மக்களிடத்திலிருந்து ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்த்தார், அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், என்னென்ன ஒரு கோட்பாட்டின்படி வாழ வேண்டும், எந்த தராதரத்திலே வாழ வேண்டும் என்பதை அவர்கள் அவர்களுக்கு அதை கொடுத்து அப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்திலே தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். எப்படி இதை நம்ம புஸ்தகத்தை படிக்கிறப்ப நமக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, எப்படி இஸ்ரவேல் மக்கள் தேவனோடு கூட தங்களுடைய உறவில் இருந்தார்கள், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டார்கள், அதன் பிரகாரம் பார்த்தால்தான் பழைய ஏற்பாட்டிலே மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தை படிக்கிற வேளையில் இஸ்ரவேல் மக்களுடைய அந்த நாட்களிலே நாம் இருக்கிறவர்களாக பார்க்க வேண்டும். வி மஸ்ட் place the ideas of Deuteronomy in their ancient context. அவர்களுடைய நாட்களில் வைத்து பார்க்குற சமயத்தில் தான் அதை குறித்து இன்னும் நமக்கு தெளிவாக புரிய வரும், ஏன் இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டன, எதற்காக என்பதையெல்லாம் புரிந்து கொள்வோம். நமக்கு இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தை படிக்கிற சமயத்தில் இது நம்முடைய காலகட்டத்திற்கு அல்லது இயேசுவின் காலகட்டத்தில் ஏதாவது இணைக்கப்பட்டிருக்கிறதா, கண்டிப்பாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து இந்த புஸ்தகத்திலிருந்து அநேக சமயங்களில் சொல்லியிருக்கிறார். சில வசனங்களை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:4 பாருங்க. மத்தேயு 4:4, மத்தேயு சாப்டர் 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கண்டிப்பாக இந்த வசனத்தை நம்ம வருகிற நாட்களில் படிப்போம். உபாகமத்தின் புஸ்தகத்திலே கண்டிப்பாக இதை படிப்போம். இன்னொரு வசனம் பாருங்க, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே 18:16. அவன் செவிகொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடைய உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. எப்படி ஒருவனை எப்படி அவன் பாவம் செய்திருக்கான் என்பதை குறித்து அவனுக்கு உணர்த்த, அதை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற வேளையில இந்த வசனத்தை கொண்டு வருகிறார். இதை நான் படிக்கிற சமயத்தில் இது நமக்கு ரொம்ப தெளிவாக வரும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த கட்டளைகள் எல்லா கட்டளைகளும், அதாவது இந்த செரிமோனியல் லாஸ் தவிர மற்ற எல்லாம் நமக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இன்னும் நம்ம இஸ்ரவேல் மக்களுடைய மக்கள் தேவனோடு கூட அந்த நாட்களிலே அவர்கள் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்தும் இந்த புஸ்தகத்தில் நாம் புரிந்து கொள்வோம். அப்போ அந்த புஸ்தகத்தின் வழியாக நாம் பார்க்கிற வழியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கதையும் நாம் படிப்போம். அந்த எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இதெல்லாம் தீர்மானம் பண்ணி தம்முடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கொண்டு வந்தார் என்பதையும் நாம் பார்ப்போம். சரி, இந்த உபாகமம் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? முதலாவது இந்த ஐந்து புஸ்தகங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையா? என்னென்ன புஸ்தகம்? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். ஆகமங்கள் என்பது புஸ்தகங்கள். அப்ப இந்த உபாகமம் என்பதற்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் உபாகமம் என்பதற்கு? ஆகமம் என்பது புஸ்தகம், உப அப்படிங்கிறப்ப நம்ம பாருங்க சரியான ஒரு வார்த்தை உப தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படின்னா முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே இன்னொரு உப தலைவர் இருக்கிறார். அப்போ தலைவர் என்பது நிச்சயம், ஆனால் இந்த உப தலைவர் அப்படிங்கிற சமயத்தில் அதை விட கொஞ்சம் குறைஞ்சதா அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் ஆங்கிலத்தில் டியூட்ரானமி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு வார்த்தை கூட கிரேக்க மொழியிலே அவர்கள் அதை மொழிபெயர்த்த வழியில் தவறாக மயற்பிடித்து விட்டார்கள். செகண்ட் லா, இரண்டாவது நியாயப்பிரமாணம் என்று சொல்கிறபடி அவர் அதை வந்து மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் இது முதலாவதாகவே நமக்கு யாத்ராகமத்திலே ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். லேவியர் ஆகமத்தில் எல்லா நியாயப்பிரமாணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணங்களை இங்கே திரும்பவும் சொல்லுகிறது மட்டுமல்ல, சொல்லப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை இன்னும் அதிகமாக ஆழமாக நினைவுபடுத்தி அவர்களை இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த உபாகமத்தின் நோக்கம். அதுதான் It is rather the record of Moses' words of explanation concerning the law. அப்போ இந்த லேவியராகமத்திலும் யாத்ராகமத்தில் இருக்கிறதுக்கு இது வந்து வேற இல்லை, ஆனால் அதே தான் இங்கே இன்னும் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னது போல இந்த ஐந்து புஸ்தகத்தையும் யார் எழுதினான்னு சொல்லி நமக்கு தெரிய வருது, மோசே தான் எழுதினாரு இந்த ஐந்து புஸ்தகத்திலும். ஆனால் இந்த மோசே எழுதியிருக்கிறாருன்னு சொல்றப்ப இந்த கடைசியில் யாரோ சேர்த்திருக்கிறாங்க. நீங்க யுபாகம் 34வது அதிகாரத்தை பார்க்கிற சமயத்தில் மோசே இறந்து போனதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? பாருங்க, அப்போ 7வது வசனத்தில் பார்க்குறப்ப மோசே மறிக்கிற போது 120 வயதாக இருந்தான், அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அப்போ அதை முடிக்கிற சமயத்தில் யாரும் முடித்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இது முழுவதும் இந்த ஐந்து புஸ்தகங்களும் மோசே எழுதினது என்பதை நம்முடைய மனதிலே வைத்துக்கொள்கிறோம். இது யாருக்காக எழுதப்பட்டது இந்த புஸ்தகம்? இப்போ வனாந்தரத்திற்கு அவர்கள் வந்த வேளையில் முதல் சந்ததியார், அதாவது எகிப்தில் இருந்தவர்கள் தான் வருகிறார்கள் வனாந்தரத்துக்கு. மோசே கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே இருந்துட்டு ஆண்டவரை ரொம்ப கோபப்படுத்துகிறாங்க, அவருக்கு கீழ்ப்படியில் ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவர்களை பார்த்து, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நீங்கள் பார்க்க போகிறதில்லை, ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க போகிறார்கள். அந்த பழைய ஜென்ரேஷனில் யார் ரெண்டு பேர் பார்ப்பாங்க சொல்லி சொல்கிறாரு? காலேபும் யோசுவாவும் தான் பார்ப்பாங்க, மீதி யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த 40 வருஷத்தில் அந்த முதல் சந்ததி முற்றிலுமாய் அழிந்து போகிறது, வனாந்தரத்திலே அவர்கள் மறித்து போகிறார்கள். அப்போ இந்த இப்போ எங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தை படிக்கிற சமயத்தில் மோசேயினுடைய கடைசி நாட்களிலே இருக்கிறார்கள். அவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் எல்லாம் இந்த இரண்டாம் சந்ததியினர் தான் நிற்கிறாங்க. அவங்க தான் இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்க, யோர்தான் நதியை கடந்து அதுக்கப்புறம் உள்ளார பிரவேசிக்க போகிறாங்க. அப்போ இவர்களுக்கு என்ன வயசாக இருக்க வேண்டும்? யோசித்து பார்க்குறப்ப அந்த 40 வருஷத்திற்கு முன்பாக அவர்கள் பிறந்திருந்தால் 40 வருஷம் வயசு இருந்திருக்கணும். வனாந்திரத்திற்குள்ளே பிறந்த மக்கள். அதுக்கப்புறம் அதில் ஒரு 20 வயசானவர்கள் வரைக்கும் அப்போ அவங்களுக்கு இந்த உடன்படிக்கையை மீறினார்கள் என்பதை பற்றிலாம் அவங்களுக்கு சரியாக தெரியாது. அப்போ இந்த 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கிற அந்த மக்கள் தான், அந்த மக்களுக்கு தான் மோசே இதை எழுதுகிறார், பேசுகிறார், எச்சரிக்கிறார். ஏன்னா இவங்க தான் இந்த புதிய தேசத்துக்குள்ளரே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளரே போக போகிறாங்க. அப்போது இவர்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும், ஆனால் முழுமையாக தெரியாது. ஆகையாலே அவங்களெல்லாம் உட்கார வச்சு ஆண்டவர் கொடுத்த எல்லா சட்டத்திட்டங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் அவர் போட்ட எல்லா கண்டிஷன்ஸையும் அதுக்கு மேலே அவங்க ஆண்டவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்பதையும் அவர்களுக்கு காண்பிக்கும்படியாகத்தான் மோசே அவர்களோடு கூட பேசுகிறது தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகம். இதை நீங்கள் ஒருவேளை நல்லா படித்து பாருங்கள். படிச்சிங்கன்னா 3 sermons அதை பார்க்க முடியும். 3 தடவை அவர்களோடு கூட மக்களோடு கூட பேசுகிறார். சரி, இதை நம்ம எப்படியும் மனதில் வைத்துக்கொண்டு ஏன் உபாகமத்தை வாசிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிட்டேன். அப்போ இதுக்காக தான் நம்ம வாசிக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயங்கள் எவை? வாட் இஸ் த பிக் ஐடியா ஆஃப் த புக் ஆஃப் டியூட்ரானமி? 27 அதிகாரத்திலிருந்து 30 அதிகாரம் வரைக்கும் பார்க்குற சமயத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னுடைய எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரவேல் தேசமாகிய உங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படி வாழாமல் என்னை விட்டு விலகி போய் வேறே தெய்வங்களை பணிந்து கொள்கிற வழியில் உங்களுக்கு என்ன வரப்போகிறது? சாபங்களுக்கு மேல் சாபங்கள் வரப்போகிறது. இந்த 27-30 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ இந்த இளம் வாலிபர்கள் தான், நவ் அடல்ட் இஸ்ரலைட்ஸ் were too young then to have participated in the first covenant, so Moses is warning them here. Appo Moses avargalukku enna seiraare, avargalukku munbaga enna seiraan kettingnaakka irandai veikkirar, jeevanai veikkirar, innondru maranathai veikkirar. Jeevan endral கர்த்தராகிய ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடந்தால் உங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம் இருக்கும், நான் உங்களை என்னுடைய பிள்ளைகளாக வைத்துக் கொள்வேன். ஆனால் அதற்கு மீறி நடந்தீங்கனாக்கா உங்களுக்கு மரணம் உண்டு, அந்த மரணம் ஆண்டவர் விட்டு விலகி போகிற மக்களுக்கு உண்டு. அப்போ இது முக்கியமான ஒரு ஐடியா. இது இதை நீங்கள் வந்து நீங்கள் அது பாருங்கள், 30 அதிகாரத்தில் 19 வசனம் 20 வசனத்தில் இப்போ சகோதரன் படித்தார் பார்த்தீங்களா? அப்போது பாருங்கள், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். அப்போ இது ரொம்ப தெளிவாக நமக்கு இருக்கிறது. இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உபாகமத்தின் புஸ்தகம், நான் சொன்னது போல மோசே இப்பொழுது யோர்தான் நதிக்கு முன்பாக காதேஷ் பர்னேயா என்கிற ஒரு இடத்துல இந்த மக்களை வைத்து பேசுகிறார். இதற்கு அடுத்தது அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? யோசுவாவுக்கு கீழாக அவர்கள் வந்து யோசுவாவை தலைவராக வைத்து கொண்டு அவர்கள் இப்பொழுது போய் கானான் தேசத்திற்கு மேலே படையெடுத்து போக போகிறார்கள். யோர்தான் நதியை கடந்து படையெடுத்து போக போகிறார்கள். அப்போ போகிற சமயத்தில் ஒருத்தர் படையெடுத்து போகிறாங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் வந்து அதுக்கு முன்பாக என்ன செய்யணும்? எல்லாரும் வாங்க, சண்டைக்கு வாங்க, நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி மீட்டிங்காக போட போகிறாங்க? இல்லை, என்ன செய்வாங்க? அதற்கு முன்பாக ஆயத்தம் செய்ய வேண்டும். அது இந்த மிலிட்ரி டேர்ம்ஸில் சொல்கிற சமயத்தில் இட்ஸ் தட் த பிளேஸ் வேர் மோசஸ் மெட் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் வாஸ் அ ஸ்டேஜிங் ஏரியா. அங்கே வந்து அவங்க எப்படி அந்த தேசத்தை போய் அவங்க உழவு பார்க்கணும், அந்த தேசத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க எப்படி திட்டம் போடணும், எப்படி ஒரு பெரிய ஒரு 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 யுத்தத்துக்கு முன்பாக என்னென்னலாம் செய்யணும் என்பதை குறித்த ஒரு முக்கியமான ஒரு நேரத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இது வெறுமனே அவர்கள் வந்து போய் சண்டை போடுறதுக்கு கத்தியை எடுத்துகிட்டு போகிற அந்த சண்டை மாத்திரமல்ல, அதற்கு மேலாக முக்கியமாக இன்னொன்று இருக்கிறது, அவருடைய ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு யுத்தத்தை நமக்கு பார்க்கிறோம். பிகாஸ் இட் வாஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி அ ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜிங் ஏரியா, அவருடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆயத்தம் செய்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஏனென்றால் எகிப்திலிருந்து அவங்க வந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 40 வருஷமாக ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவர்கள் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆனாலும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தங்களுடைய தேவனை அவர்கள் விட்டு விலகி போனார்கள், அவருக்கு எதிராக நடந்துட்டாங்க, அவரை விட்டு அவருடைய உடன்படிக்கையை முறித்து போட்டு விட்டார்கள். அப்போது இப்போ அவங்க அப்படி போகிற சில சமயத்தில் இன்னும் அதிகமான போராட்டம் இருக்க போகிறது. வெறுமனே அவங்க சரீரப்பிரகாரமான போராட்டம் இல்லை, யுத்தம் அல்ல, ஆவிக்குரிய நிறைய சவால்கள் இருக்க போகிறது. ஆகையால் மோசே அவர்களிடத்துல 4 காரியங்களை ஞாபகத்தில் வைக்கிறார். முதலாவது என்ன சொல்கிறாரு, நீங்கள் முதலாவது அவர்களுக்கு வேண்டிய பழைய காலத்தை குறித்து ஞாபகப்படுத்துகிறார், ரிமைண்டிங் தேர் பேக்வர்ட் தேர் பாஸ்ட் லைஃப். இரண்டாவது அவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார், தேவனுடைய கட்டளைகளை. மூன்றாவது எச்சரிப்பை கொடுக்கிறார், காஷன். நான்காவது அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தையும் கொடுக்கிறதை பார்க்கும். ஸோ மோசஸ், God in Deuteronomy did 4 things through Moses. He reminded the Israelites, he commanded the Israelites, he cautioned, and then he promised them. அப்போ நான் சொன்னது போல இந்த 40 வருஷத்தில் அவங்க வனாந்திரத்திலே ஆண்டவருடைய உடன்படிக்கையை அநேகந்தரம் முறித்து போட்டார்கள். அதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், உங்க மேல நான் இன்னும் தயவா இருக்கிறேன், ஆகையாலே நான் சொல்றது நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கட்டளை கொடுக்கிறாரு, அவர்களுக்கு வேண்டிய நியாய பிரமாணத்தை கொடுத்து அது அவர்களை கட்டி போடாதபடிக்கு, அவர்கள் அவரை விட்டு விலகி போகாதபடிக்கு தான் அந்த கட்டளைகளை கொடுக்கிறார். இது இந்த கட்டளை அல்லது நியாய பிரமாணம் வந்து ஒரு லேம்ப் போஸ்ட் மாதிரி, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம தெருவில் பார்க்குற இந்த தெரு விளக்கு கம்பம் மாதிரி, அது அவர்களை வழிநடத்தும், அவர்களுடைய இந்த போராட்டத்தின் மத்தியிலே வழிநடத்தும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு என்ன காஷன் கொடுக்குறாரு, காஷன் தேம் டு சூஸ் லைஃப், நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், வேறு எதை நீங்கள் தெரிந்து கொண்டாலும் கண்டிப்பாக மரணத்துக்கு தான் நீங்கள் போவீங்க. கடைசியாக அவங்களுக்கு வந்து ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் அவங்க விழுந்து போவாங்க என்பதும் அவருக்கு தெரியும், ஆகையால தான் அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அப் ஆன் தெம், காட் கேவ் தெம் அ ப்ராமிஸ் தட் ஹி வில் ட்ரூ டு ஹிஸ் ப்ராமிஸ். அவர்கள் இத்தனை செஞ்சாலும் அவர்கள் மேலே அவர் கோபம் கொண்டு அழித்து விடாதபடிக்கு அவர்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி சொல்லி நீங்கள் போங்க, உங்களோடு கூட நான் வருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா இந்த கட்டளைகளுக்கு அவங்க கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிற பட்சத்தில் அவர்கள் எப்படி அதற்கு கீழ்ப்படிய வேண்டுமா? இப்போ நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்றோம், போய் உட்காந்து படி, அவங்களுக்கு டிவி பார்க்க தான் ஆசையா இருக்குது, ஆனால் போய் உட்காந்து படினா அதை எப்படி அவங்க மனசில் ஏற்றுட்டு போவாங்க, ஏதோ முணங்கிட்டு எதையோ வாயில் பேசிக்கிட்டு அப்புறம் போய் உள்ளார உட்காந்துக்காங்க, படிக்காங்க என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இதுவே பெற்றோரை குறித்து அவர்களுக்கு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலிருந்து அவர்கள் மேலே அவர்கள் ரொம்ப நல்ல அன்பு வைத்திருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, நம்ம நல்லது தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே போய் அவங்க படிக்க போவாங்க. இதே தான் ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாரு, நீங்கள் கட்டளை கீழ்ப்படிக்கிற வேலையில் ஏதோ சடங்காச்சாரத்துக்காக ஏதோ கீழ்ப்படியன்னா ஆண்டவர் ஏதோ செஞ்சிருவார் அப்படிங்கிற அந்த பயத்துக்காக இல்லை, நீங்கள் என் மேலே வைத்திருக்கிற அன்பினால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்கிறேன். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தை 4வது அதிகாரம் பாருங்க, Deuteronomy chapter 4. நான்காவது அதிகாரம் வேண்டாம், 6வது அதிகாரம் எடுங்க. 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை பாருங்க, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அப்போ இந்த கட்டளைகளை ஆண்டவர் எப்படி அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார்? அவர் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். இதை இந்த ஆங்கிலத்தில் இந்த இதில் வந்து ஷேமா என்று சொல்லி சொல்வார்கள். அப்போ இட் இஸ் அ ஹார்ட் ஃபெல்ட் லவ் தட் கேன் சர்வ் அஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் ஒபீடியன்ஸ் அண்ட் வர்ஷிப் ஆஸ் வெல். இப்போ நீங்களும் நான் இன்றைக்கு அதுதான் அந்த அதான் பாடம். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குது? அவரிடத்துல நாம் அவர் என் மேலே அன்பு கூறுகிறார் என்பதை குறித்த அந்த புரிந்து உணர்வு இல்லை. நான் அவரை முதலாவது அன்பு கூற வேண்டும், அவரிடத்துல நான் அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அந்த உணர்வும் இல்லை. ஆனால் வெறுமனே வேதத்தை படித்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போது எல்லாவற்றையும் செய்கிறதற்கு அடிப்படையாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் உன்னை நேசிக்கிறது போல நீயும் என்னை நேசிக்க வேண்டும். சரி, நம்ம அடுத்ததுக்கு வருவோம். வாட் இட் மீன்ஸ் டு அஸ், வாட் இட் மீன்ஸ் டு யூ அண்ட் டு மீ. இதை நீங்கள் பார்க்கணும் என்றால் முதல் 11 அதிகாரங்களிலே ஆண்டவர் மோசேயின் மூலமாக அவர்களை பின்னோக்கி பார்க்க சொல்லி சொல்கிறார். அவர் எவ்வளவு அவர்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை பின்னோக்கி பார்க்க சொல்லி சொல்கிறார். இது நமக்கு உதவியாக இருக்கும். பின்னாக திரும்பி பார்க்க சொல்கிறார், லுக்கிங் பேக்வேர்ட். அதான் முதல் 11 அதிகாரங்கள். அதற்கப்புறம் 12 அதிகாரத்திலிருந்து 31 அதிகாரம் வரைக்கும் மேல் நோக்கி பார்க்க சொல்ல ஒரு அழைப்பு. எதை பார்க்க? ஆளுகிற, வழி நடத்துகிற ஆண்டவரை நோக்கி பார்க்க ஒரு அழைப்பு. அதுக்கப்புறம் 34 அதிகாரத்தை பார்க்குற வழியில் முன்னோக்கி பார்க்கிறதற்கு அழைப்பு கொடுக்குறார். என்ன நான் செய்ய போகிறேங்கிறது நீ கொஞ்சம் யோசித்து பாரு. இத்தனை 4 அடிமைத்தனத்தில் இருந்த 40 உன்னுடைய மீறுதலினாலே நீ 40 பாலைவனத்தை வனாந்திரத்தை கடந்து வர வேண்டியிருந்தது. ஆனாலும் நான் உண்மையில் அன்பு வைத்திருக்கிறேன், உன்னை நான் மறக்கிறதில்ல. ஏன்னா நான் உன்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் நான் கொடுத்த அந்த ஆணையை கண்டிப்பாக நான் நிறைவு செய்வேன். ஆகையால் உனக்காக நான் என்ன வைத்திருக்கிறேங்கிறத பாரு என்று சொல்லி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்குறப்போ நீங்கள் முதல்ல பாருங்கள், பின்னாக திரும்பி பார்த்து. நீங்களும் நானும் கண்டிப்பாக நம்ம பின்னாக நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. என்றால் மோசே அவர்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த 40 வனாந்திரத்தை வாழ்க்கையை பாருங்கள். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்குறேன். மெனி டைம்ஸ் இன் மை லைஃப் ஐ ஹவ் லுக் பேக் ஓவர் ஹவ் த லார்ட் ஹேஸ் லெட் மீ. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி நடத்தி வந்தார் என்பதை நான் யோசித்து பார்க்குறேன். அநேகம் தடவை நான் அவருடைய கற்பனைகளை மீறியிருக்கிறேன், அவருக்கு கோபம் உண்டாயிருக்கிறேன். ஆனாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அது என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தியிருக்கிறது. அப்போ என்னுடைய விசுவாசத்தை ரொம்ப அதிகமாக பலப்படுத்துகிறது என்ன? இது வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகினேனா, நான் உன்னை கைவிட்டுட்டேனா என்று கேட்குற வழியில் நான் ஒரு நாளும் சொல்ல முடியாது ஆண்டவர் என்னை விட்டு விலகி போனார் என்று சொல்லி. அப்போது அதே ஆண்டவர் தான் சொல்கிறாரு, கண்டிப்பாக அப்போ நான் உன்னோடு கூட இருந்தது தேவன், நான் இன்றைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து அவரை நம்பாமல் இருந்து விடாதே, அவரை நம்பி அவருக்கு உண்மையுள்ள மகனாக மகளாக இரு. திரும்பவும் விழுந்துட்டியா? அப்போ நீ பாரு, எத்தனை தடவை நீ பழைய காலத்தில் விழுந்த, ஆனாலும் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்தினவன் நான் தானே. ஆகையாலே கண்டிப்பாக நான் வருகிற நாட்களிலும் நீ அப்படி தவறி விழுகிற வேளையிலே கண்டிப்பாக நான் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துவேன். அன்பானவர்களே, அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவரை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நம்ம இதை நம்ம வந்து உணர்ந்து கொள்கிறதில்ல, நம்ம இதை குறித்து யோசிக்கிறதில்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயணமாக, ஒரு பிரயாணமாக போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நம்மை படைத்தவரை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அநேகந்தரம் நாம் விசுவாசத்தை விட்டு விலகி கீழே விழுந்து போனால் கூட இந்த தேவன் உங்களையும் என்னையும் கரம் பிடித்து நம்மை தூக்கி எடுத்து வா என்னோட வான்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போகிற தேவன். ஆனால் அவரை நாம் மறந்துவிடக்கூடாது, நன்றி மறந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கிற வாழ்க்கையில் தான் தேவனின் மேல் கருணை வைத்திருக்கிறார், என் மேல் கிருபை வைத்திருக்கிறார், என் மேலே இரக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் தவறி போகிற எல்லா நாட்களிலும் அவரிடத்தில் திரும்ப ஓடி வருவோம். So we need to look back with gratitude to God always for what he has done for us in the past. இரண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம், மேல் நோக்கி பார்த்தல் என்று சொல்லிச்சு. லுக்கிங் அப்வர்ட் ஃபார் வாட், மேல் நோக்கி பார்த்திருந்தால் தேவனுடைய வசனத்தை, வானத்தை போய் பார்க்கறதில்லை, தேவனுடைய வசனத்தை பார்க்கிறோம். அங்கே பார்க்குற வழியில் சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன தேவை இருக்கிறது, ஏன் நாம் மேல் நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் மேல் நோக்கி இந்த கர்த்தருடைய வசனத்தை பார்க்கிற வழியில் தான் தேவனுடைய மகிமை என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இன்னும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டியது ஏராளம் ஏராளமாக இருக்கிறது. அவர் நமக்கு அந்த அவரை குறித்த ஒரு தாகம் இல்லாவிட்டால், அவரை குறித்த ஒரு பசி இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒன்று செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் அவரை பார்க்கிற வேளையில தான், அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்னாங்களாம், பிரகாசம் அடைந்தார்கள். பிரகாசம் அடைகிறது என்ன, அவரை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. நீங்க மோசே யோசிச்சு பாருங்க, மேல போயிட்டு சீனாய் மலையில போயிட்டு கீழே இறங்கி வர்றாரு, ஜனங்களை என்ன செய்யறாங்க, தூரவே நில்லுங்கிறாரு. ஏன், அவருடைய முகத்தில் தேவனுடைய மகிமை முகத்தோலிலே பிரகாசிக்கிறது. அதை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு பயமா இருக்குது. ஆகிய நீ முக்காடு போட்டுக்கோ மோசே, எங்கள்கிட்ட பக்கத்தில் வராதுன்னு சொல்லி சொல்றாங்க. 40 நாட்கள் தேவனோடு கூட இருந்து அவரோடு கூட பழகின மோசேக்கு அவர் தேவனுடைய மகிமையை ஒட்டி கொண்டு வருது. அந்தனால் அந்த மகிமை மறைந்து போகிற மகிமை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நாம் தேவனை நோக்கி அவருடைய வார்த்தையின் மூலமாக பார்க்கிற வழியிலே, அவருடைய வார்த்தையின் மூலமாக அவரை புரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொண்டு பார்க்கிற வழியில் என்ன நடக்கும், தேவனுடைய சித்தம் என்ன, நாம் அவரை பார்க்கிற வழியில நீங்களும் நானும் அவருடைய குமாரனுடைய சாயலிலே மறுரூபமாக இருக்க வேண்டும். We should have been transformed in the likeness of his son. அது நடக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில, அது எப்படி நடக்கும், வசனத்தை நாம் படித்து அதை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வழியில அதை உள் மனதிலே வாங்கி கொண்டு நம்முடைய உள்ளான ஆத்மாவை இதில் நிறைத்து கொண்டு நாம் அதிலே வாழ்கிற வேளையில தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில மறுரூபம் ஆவோம். அம்மானவர்களே, இன்னொரு விஷயம் என்ன நடக்குது, நாம் தேவனை நோக்கி பார்க்க பார்க்க நம்முடைய வாழ்க்கையை நாம் தாழ்த்துவோம். As we see the Lord's glory, it will humble us because we will see our own need. நம்முடைய தேவை என்ன, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிற சமயத்தில், அவரை நோக்கி பார்க்கிற சமயத்தில், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இன்னும் தாழ்மை அவசியம். நாம் இன்னும் பாவம் செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், கடைசி வரைக்கும் அவரை பிடித்து கொண்டு மாற்ற வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை நமக்கு அப்போதான் புலப்படும். அவரை நோக்கி பார்க்கிற வேளையில நாம் எப்படிப்பட்ட மக்கள் என்பதை புரிந்து கொள்வோம். அப்போ நாம் உடைந்து போன மக்களாய்த்தான் இருப்போம். கண்டிப்பாக அது நம்மை உயர்த்தும். What is that can keep us in brokenness and humility till the end of our lives? Only one thing, looking unto Jesus, who is the author and finisher of our faith. அப்போ நீங்கள் நான் அவரை நோக்கி பார்த்து, நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் நம்ம பெருமை உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். நம்ம எப்போ மற்றவங்களை பார்க்குறோமோ அப்போதான் நம்ம வந்து இன்னும் யோசிப்போம், நான் அவன் மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் பெட்டரு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். ஆனால் அவரை நோக்கி பார்க்கிற வழியில் நான் ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்வேன். அப்போ வி ஷுட் நெவர் லுக் இன்வர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், உள்ள பார்க்கக்கூடாது, முன்பாக நாம் மேல் நோக்கி அவரை பார்க்க வேண்டும். வி மஸ்ட் லுக் அட் ஜீசஸ் அண்ட் ஆஸ் வி சீ ஹிஸ் க்ளோரி வி வில் சீ அவர் சின் ஆல்சோ. அவருடைய மகிமையை பார்க்கிற வழியில் நம்முடைய பாவத்தை உணர்வோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். இல்லாட்டினா நம்ம வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். மூன்றாவதாக முன்னோக்கி பார்க்க வேண்டும். Looking forward to the wonderful things God would do. That God did in the life of Israelites. இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை 32, 33, 34 வசனத்தில் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இது நாம் முன்னோக்கி பார்க்கிறோம் என்றால் விசுவாசத்திலே பார்க்க வேண்டும். அன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் மக்கள் இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க, இன்னும் அவர்களுக்காக தேசம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தான் அந்த தேசத்தை போய் சுதந்திரித்து கொள்ள வேண்டும், யோசுவா அவங்களை வழி நடத்துவான். எப்படி போக முடியும், அவங்களுக்கு முன்பாக யோர்தான் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, எப்படி போக முடியும், அங்கே 3 நாள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், போ, அவரை நம்பி போக வேண்டும். God has wonderful things in store for us. He has a great job for us to do. For Israelites, he had a country flowing with milk and honey. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நாம் முன்னோக்கி பார்க்கிற வழியிலே விசுவாசத்தின் கண்களிலே பார்க்க வேண்டும். நான் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கை அவரை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நம்ம எப்போ இந்த உலகத்தை விட்டு பிரிவோம் என்று நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, இப்போ 30-40 வயசு இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக என்ன வருதான் தெரியுமா, ஸ்ட்ரோக் வருதான் 30-40 வயசு இருக்கும். அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்ன இருக்குதுன்னு நம்ம யோசித்து பார்க்க முடியல. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது வேணுமானாலும் முடியலாம், இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் வரும் என்று சொல்லி யோசித்தால், அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், வி லுக் ஃபார்வர்ட் டு டூயிங் சம்திங் யூஸ்ஃபுல் ஃபார் ஹிம் ஆன் திஸ் எர்த். நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, நாம் அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம். நிறைய பேர் எதிர்காலத்தை யோசித்தாலே ரொம்ப பயந்து போய் கலக்கத்தோடு இருக்காங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த வருஷம் என்ன நடக்க போதோ, என்னுடைய காரியங்கள் என்ன நடக்க போதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழைத்தது போல, மோசே அவர்களை உற்சாகப்படுத்தினது போல, விசுவாசத்தின் கண்களோடு கூட நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் வந்து மோசேட்ட என்ன சொன்னார், இந்த நம்ம உபவாச புஸ்தகத்தில் படிப்போம், இஸ்ரவேல் மக்களை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்றால், நீ கண்டிப்பாக அவர்கள் கானான் தேசத்திலே வாழப்போகிறார்கள் என்று சொல்லி சொல், அவர்களுக்காக நான் அந்த தேசத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ மேக்கிங் த இஸ்ரலைட்ஸ் லுக் ஃபார்வர்ட் ஆல்சோ ஹெல்ப் மோசஸ் டு ப்ரிப்பேர் தெம் நாட் ஓன்லி பிசிக்கலி பட் ஸ்பிரிச்சுவலி. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உள்ளான பிரகாரம் ஆயத்தமாகிவிட்டோம் என்றால் வெளியான பிரகாரத்தில் ஆயத்தப்படுத்துதல் அது பெரிய கஷ்டமே கிடையாது. எப்படி உள்ளான பிரகாரத்தில் ஆயத்தப்படுத்தி சொல்லி மோசே அவர்களிடத்தில் எச்சரிக்கை கொடுக்கிறான், அவர்களை கெஞ்சுகிறான், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான், ஆண்டவரை நேசியுங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, அவர்களுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியுங்க. டு ஒபே அண்ட் ஃபாலோ காட்ஸ் கமாண்ட்ஸ், நாட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் டியூட்டி பட் அவுட் ஆஃப் ஷேமா, அவுட் ஆஃப் லவ் ஃபார் திஸ் கிரேட் காட் ஹூ சோஸ் தெம் டு பி ஹிஸ் சில்ட்ரன். உங்களை எப்படி கானான் தேசம் இஸ்ரேல் மக்களை எப்படி அவர் தெரிந்து கொண்டார், அவங்க பெரிய தேசமா, ரொம்ப ஞானம் படித்தவங்களா, இல்லையே, அவங்க ஒன்றுமே இல்லாதவங்க, ரொம்ப சின்ன இது ஒரு தேச மக்கள். ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அன்பு வைத்தபடினாலே அவரை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களை என்னை எப்படி தெரிந்து கொள்கிறார், நீங்கள் செய்த எதுனாலும் அல்ல, அவர் உங்கள் மேலே வைத்த அன்பினாலே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் எல்லாம் பார்த்தா ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார், There are two choices, life or death. Jeevana alladhu maranam. Adhu innilirundhu nammudaiya vaazhkaiyil irukkirathu, naam vaazhkaiyai vittu indha ulagathai vittu pogura varaikkum adhu irukka pogirathu. Appo idhai naam seigira velaiyile eppadi israel makkalai aandavar alaithu sendraro adhu pole namaiyum alaithu solvar, nammodu kooda avar nadandhu varuvar. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் பார்க்க போகிறோம். ஆகையாலே நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், வருகிற வாரத்தில் நீங்கள் வருகிற முதல் அதிகாரத்தை 2வது அதிகாரத்தை தயவு செஞ்சு படிச்சுட்டு வாங்க. ஒரு பகுதியை தான் நான் பார்ப்போம், ஆனால் தயவு செய்து உபாகமத்தின் புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. 34 அதிகாரங்கள் இருக்குது, 1 மாதம் 3 நாளில் படித்து முடிச்சிடலாம். ஆகையால படிங்க, திரும்ப படிங்க படிங்க. அடுத்த வாரம் நான் கேட்குற சமயத்தில் எல்லாம் தலையாட்டினீங்கன்னா நான் என்ன எடுத்துக்குவேன், நீங்கள் படிச்சிங்கன்னு. ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்குன்னா அது வெளிச்சம் சரியா. உங்களை ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்லி சொல்லலை, படிக்க சொல்லிட்டு வரேன். ஒரு நாளைக்கு 1 அதிகாரம் படிங்கய்யா. ஜெபம் செய்வோம்.